எந்த ஒரு பதவிக்கும் மகிழ்ச்சிக்குரியதல்ல, அதற்கு பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பேசுகிறார், பொறுப்புன்னு பேசுறார். நான் இந்த 10வது வகுப்பு இப்போ இன்னைக்கு 10வது வகுப்பு கூட கொரோனா பாஸ் சொல்லிட்டாங்க, எல்லாரும் பாஸ், கொரோனா பாஸ், 9 பாஸ், 10 பாஸ், 11 பாஸ், எக்ஸாமே எழுத வேண்டும், பாஸ் தான். முதல்ல ஒரு கூத்து நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்தவங்களை பார்த்து அப்படி எல்லாருமே ஓடுவாங்க. நீங்க வருங்காலத்துல படிக்கிற குழந்தைகள் அதுக்கே 15 வயசு, அதுவே முழிச்சிட்டு நிக்குது நான்ட்டு. அதுக்கிட்ட போய் வருங்காலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்னா, அது தத்து தடுமாறி சாக்லேட் லட்டு எல்லாம் வாயில வச்சு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த தமிழ்நாட்டுல 10th மாநிலத்துல முதல் மதிப்பெண் வாங்கின எந்த குழந்தையும் +2 மறுபடியும் முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கிறதுனா கிடையாது. ஏன் தெரியுமா? வெற்றியை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் அடுத்து அந்த வெற்றியை பொறுப்பாக்கி கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து பிறந்து போகிறார்கள். வெற்றி என்பதும் பதவி என்பதும் வாய்ப்புகள் என்பதும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுறார் ஒபாமா. பேசிக்கிட்டே கடைசியா முடிக்கும் போது சொன்னார், இப்படி கையை வச்சு சொன்னார், We can make the change. அப்படின்னார். எனக்கு மனசுல ஒரு சின்ன மின்மினி, எங்கேயே படிச்சிருக்கிறோமே, இது ஒபாமாது இல்ல, இந்த ஆள் எங்கிருந்தோ பேசுறார், எங்கிருந்து பேசுறார். தோண்டி பார்த்தா We can make the change சொன்ன மனிதர் வேற யாரும் இல்ல, ஒபாமாவுடைய குருநாதர் நெல்சன் மண்டேலா. அவர் அங்கிருந்தா எடுத்திருக்க. எனக்கு ஒரு குரூப் நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்ன, அவருக்கு யார் சொன்னார்? நான் அட்லாண்டா போயிருந்தேன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவர் சொல்றாருங்க, அவருக்கு We can make the change அப்படிங்கிறார். I have a dream என்று பேசுகிறார். அவருடைய விதை தான், அந்த சொல் விதை தான், We can make the change. எனக்கு மனசு இன்னும் அடங்கல. இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு யார் சொல்லியிருப்பா? அந்த ஆள் எங்கிருந்தோ எடுத்துருக்கணும். யார்னா, நம்ம காந்தி தாத்தாங்க. மகாத்மா காந்தி சொன்னதுதான் We can make the change. அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. எனக்கு அப்பவும் அடங்கல. தாத்தாவுக்கு யார் சொன்ன? வேற யாரும் இல்ல, நான் ரொம்ப மரியாதை செய்யறேன். அந்த மாதிரி நடிக்க கூட முடியாதுங்க. நிற்கும் போது நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அப்படி நிக்கவே முடியாது. அப்படி கம்பீரமாக நின்ற ஒரு 100வது கதாநாயகனாகவே நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த சுவாமி விவேகானந்தரிடம் இருந்து எடுத்த சொல் தான் We can make the change என்கிற சொல். தோழர் என்னிடத்தில் கேட்ட பொழுது என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் தான் எனக்கு வந்தது Be the change. தமிழில் சொல் அதை என்று சொன்னார். உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறேன் தோழர் என்று சொன்னார். யாரிடமிருந்து முன்னால் இருக்கின்ற மனிதர், நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேங்க, இந்த ஃபகெட்டபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க, புத்தக கண்காட்சி பேச்சு இதெல்லாம் மறந்துருங்க. முன்னால் இருக்கின்ற மனிதனை மாற்றிவிட முடியும் என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாது. அப்படி மாத்தணும்னு முயற்சி செஞ்சு தோற்றவர்கள் தான் நம்மில் அதிகமான பேர். நீ மாறிடுவேன்னு நான் நினைச்சேன், நினைப்ப, மாறமாட்டேன். மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. அவர் பேசுறது சில விஷயங்கள் எனக்கு புரியல. யார் பிரச்சனை அது? சத்தியமா சொல்றேன், நாராயணன் சார் பேசும்போது ஒரு விஷயம் புரியலையா, அது ஏன் பிரச்சனை? நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை, அடுத்தவங்க பேசுறாங்க அது நமக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை? நாராயணன் எனக்கு புரியற மாதிரி பேசல என்பதற்காக நாராயணனை நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை நான் கடந்து போகிறேன் என்றால் நான் ஏதோ அங்கே மிஸ் செய்கிறேன். இல்லை, அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை என்றால் அது அவர் பிரச்சனை அல்ல. அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, அது என் பிரச்சனை என்று என்றைக்கு ஒருவர் கருதி கொள்கிறார்களோ எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு புரிய தொடங்குகிறார். உள்ளர்றாருன்னா கூட புரியும் இல்லைங்க. இது என்னங்கிறது புரியல நமக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் கடந்து போகிறோம். இல்லை, நின்று நிதானித்து ஒன்றுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறது. இன்னைக்கு போய் உங்க டைரியில ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோ. நம்பிக்கை இருக்குல்ல, கான்பிடன்ஸ். நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும். குழந்தைகள் ஜாகிரதை, வெற்றி வெற்றியோடு சேர்ந்து, நம்பிக்கை போ வெற்றியோடு சேர்ந்துரும். ஆனா ஒண்ணு சொல்றேன், வெற்றி யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடம் தான் வரும். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் வெற்றி வராது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. வாய்ப்புகளை யார் புரிந்து கொள்கிறார்களோ, யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்களே தவிர, there is no guarantee for life. இந்த உலகத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு யாருமே கேரண்டி கிடையாது. எங்கிருந்து தொடங்குறது? நான் ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் முன்னால விரிச்சு ஒரு கேள்வியா போடுறேன். ஒரு மனிதனுடைய நலிவான குணம் எது? ஆக மோசமான குணம் எது? மகாபாரதத்துல யக்ஷன் கதை ஒன்று வரும். யக்ஷன் கேட்பான் கேள்விய தருமன் கிட்ட. தருமன் இடத்தில் யக்ஷன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மலிவான விஷயம் எது? தர்மன் சொன்ன பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தர்மன் சொன்னார், கவலை. கவலைதான் இந்த உலகத்திலேயே மனிதன் கொள்ளக்கூடாத ஒரு மிகப்பெரிய சாபம். பாரதியார் சொல்லுகிறார், என்னை கவலைகள் தின்னத்தகாதபடி நின்னை சரணடைந்தேன். கவலைகள் தான் மனம் வெளுக்க சாம்பல் இல்லை என்று புலம்புகின்ற அந்த கவலைதான் ஒரு மனிதனை வீழ்த்துகிறது. ஒரு நலிவான குணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு தன் பலவீனங்களை பட்டியல் போடுவார். பலவீனங்களை ஒரு காலமும் பட்டியல் போடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பலங்களை, உங்களுடைய திறன்களை முதலில் நீங்கள் நம்புங்கள். உங்களிலிருந்து தொடங்கி பாருங்கள். வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய ஒரு விசாலமான விஷயத்திற்கு அழைத்து செல்லும். பைபிள்ல ஒரு வார்த்தை படிச்சன, எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஃபேமஸான பைபிள் வாசகம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த வாசகத்தினுடைய உண்மை பொருள் என்ன? ஒரு பாஸ்டர் அந்த சொல்லுக்கு விளக்கம் தந்தாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விளக்கம். அவர் சொல்கிறார், பிரேயர் இருக்குல்ல, பிரேயர் என் சிக்கல்களை தீர்க்காது. ஆனால் நான் பிரேயர் செய்கின்ற பொழுது அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான மன வலிமையை நான் பெறுகிறேன். அதற்காகத்தான் பிரேயரை தவிர, மேலிருந்து வர்றதுக்காக இல்ல, உள்ளிருந்து நாம் வெளிப்படுவதற்காக என்று சொன்னார். நான் இங்க நிறுத்துறேன். கல்விக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கல்வி வேறு, அறிவு வேறுங்க. இந்த எழுத்தறிவு இருக்குல்ல, அது மின்மினி மாதிரி, அது எழுத்தறிவு. கல்வி இருக்குல்ல, அது நட்சத்திரம். அறிவு இருக்குல்ல, அது நிலா. ஞானம் இருக்குல்ல, அதான் சூரியன். இந்த டைமென்ஷன் இருக்கு அதுக்கு. கல்விக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம என்ன நினைக்கிறோம்? உனக்கு அறிவு இருக்கா, நீ படிச்சவன் தானேன்னு கேக்குறாங்க நிறைய பேரு. தப்பான கேள்விங்கிற. நான் படிச்சவனுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு யார் சொன்னது? நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. அப்ப யார் அறிவாளி, யார் கல்வியாளர்? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எவன் ஒருவன் தான் கற்ற கல்வியை உள்ளே வைத்துக் கொண்டு தன் அறிவை உள்ளிருந்து எடுத்து வெளிப்படுத்துவதற்கான ஆயுதமாக அந்த கல்வியை பயன்படுத்துகிறானோ அவன்தான் அறிவாளியே தவிர, படித்தவன் எல்லாம் அறிவாளி இல்லை என்பதனை நான் புரிந்து கொள்ளுகின்ற இடம் இது. புத்தியை சரியா, நான் டீச்சரா இருக்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு பெரிய பேர் உண்மையை சொல்லி கண்டுபிடித்தேன். இந்த உலகத்துல யாருக்குமே எதுவுமே கத்து கொடுத்துற முடியாது, சொல்லி தர முடியாது. அப்ப என்னத்துக்கு டீச்சரா இருக்கிற? இவ்வளவு சம்பளம் வாங்குற, என்னத்துக்கு டீச்சரா இருக்கிற? நான் ஒருவனுக்கு அல்லது ஒருத்திக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக ஆசிரியரா இல்லை, படிக்கிறது எப்படின்னு சொல்லி தர்றதுக்காக தான் ஆசிரியரா இருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். என் புத்தியை என் குழந்தைக்கு தருவது அல்ல என் நோக்கம். அந்த குழந்தையின் புத்தியை அதற்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்களே தவிர, தன் புத்தியை அந்த குழந்தைக்கு தருகின்றவர்கள் நல்ல ஆசிரியர்கள் கிடையாது. நான் என்னிலிருந்து தொடங்கின ஒன்னல்ல, ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானி கண் தெரியாதவர். கையிலே ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு ராத்திரிக்கு புறப்பட்டார் வேற ஊருக்கு. நம்மள மாதிரி ஒரு ஆள் முன்னால வந்து மோதிட்டான் துங்குன்னு. ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே முன்னால வந்து மோதறவன், ஏன் கண்ணு தெரியல அப்படின்னா, தெரியல சாமின், தெரியலப்பா. ஆ சரி சரி, ஓகே ஓகே, மன்னிச்சிட்டேன் போ. அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்தினார். சவுண்ட் வந்த திசையில கைய போட்டு சட்டையை பிடிச்சிட்டார். இரு, என்ன சொன்ன சொல்லு. உனக்கு தான் கண்ணு தெரியாது நல்ல, அதனாலதான் நடந்துச்சு விபத்து, பரவாயில்ல இரு. எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ராத்திரில பயணம் போறேன். என் முன்னால வர்ற கண்ணு தெரியறவனுக்கு இருட்டுல கண்ணு தெரியாதுங்கிறதுனால தான கையில விளக்கு வச்சிட்டு வந்தேன். விளக்கு வச்சிட்டு இருந்த போது கூட மோதுறது நீ. மன்னிக்க வேண்டியது நான், மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ. நீ என்னை எப்படி மன்னிக்கலாம் என்று கேட்டார். நான் ஆசிரியராக சொல்கிறேன், எனக்கு முன்னால் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கு வைத்துக் கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் மீது மோதாமல் என்னை பார்த்துக் கொள்கிறேனா, நான் சரியான ஆசிரியராக இருக்கிறேன். என்னிலிருந்து நான் தொடங்குகிறேன். இந்த ஆங்கில வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The only person under the sky will help you is you. உன்னை தவிர உன்னை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. உன் வலிகளை சொல்லுவதற்கான வாய் உன்னிடத்தில் இருக்கிறது. உன் வலிகளை கேட்பதற்கான காதுகள் யாரிடத்திலும் இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் பெறுகிறோம்.
நெடுநேரம் காய்ந்து கதை கதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும்
புள்ளி என்றோ மனம் கேட்குதே.